الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور انفسنا ومن سيئات اعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له واشهد ان لا اله الا الله وحده لا شريك له واشهد ان محمدا عبده ورسوله صلى الله على سيدنا محمد وعلى اله واصحابه واهل بيته ومن تبعهم باحسان الى يوم الدين اما بعد فاني اوصيكم نفسي اولا بتقوى الله واحذركم يوما عبوسا كمطريرا فاعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم والعصر ان الانسان لفي خسر الا الذين امنوا وعملوا الصالحات وتواصوا بالحق وتواصوا بالصبر وقال سبحانه وتعالى ايضا وان تعدوا نعمه الله لا تحصوها صدق الله العظيم وقال رسول الله صلى الله عليه وسلم نعمتان مغمون فيهما كثير من الناس الصحه والفراغ صدق رسول الله صلى الله عليه وسلم அளவற்று அருளாளனும் நிகரில்லா அன்பாலுமாக எல்லாம் அல்லாஹு தஆலாவின் திருப்பேறு கொண்டு அருளும் செய்கின்றேன். அவன் தனித்தவன், இணைதுணையற்றவன், முழு மனித சமுதாயத்தையும் படைத்து வாழ வழி சொல்லிக் கொடுத்தவன் அவனுக்கு ஏற்ற புகழும் அல்ஹம்துலில்லா. சலாத்தன் கருணையும் சலாம் என்னும் மீதேற்றமும் எங்கள் தலைவர் முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதிலும், அவர்களை பின்பற்றி வாழ்ந்த சஹாபாக்கள், தாபிஊன்கள், தபா தாபிஈன்கள், இன்று வரை அன்னாரின் லட்சிய பாதிரிகர்கள் எல்லாம் பயணிக்கிறார்களோ, முயற்சிகள் பல மேற்கொள்கிறார்களோ, அன்னவர்கள் அனைவர் மீதும் அந்த சாந்தியும் சமாதானம் உண்டாகட்டும். கடமையை நிறைவேற்ற வந்திருக்கும் எனது சகோதரர்களே, பெரியவர்களே, அந்த அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு தஆலாவை எல்லா சந்தர்ப்பங்களிலும் எல்லா காலங்களிலும் அஞ்சு பயந்து நடந்து கொள்ளும்படி, அவனால் என்னென்ன கட்டளைகள் நாம் ஏவப்பட்டிருக்கின்றோமோ அவைகளை மிக அவசரமாக எமது வாழ்நாளில் எடுத்து நடக்க வேண்டும் என்றும், எவைகளை எல்லாம் செய்யக்கூடாது தகாது என்றமை தடுத்திருக்கிறானோ அவைகளை விட்டு அப்புறப்பட்டு உண்மையான தக்குவாவுடைய வாழ்க்கை வாழ வேண்டும் என்று முதற்கு எனக்கும் எனது மனை மக்கள் குடும்பத்தினருக்கும், அப்பா உங்களுக்கும் உங்களுடைய மனை மக்கள் குடும்பத்தினர், இந்த உலகத்திலே இருக்கின்ற முஸ்லிமான முஸ்லிம் அல்லாத ஆண்கள் பெண்கள் சிறியவர்கள் பெரியோர்கள் எல்லோருக்குமாய் இந்த ஹக்கான உண்மையான செய்தியை சொல்லிக் கொள்கின்ற அல்லாஹ் தஆலாவின் நல்லடியார்களே, பெரியவர்களே, சகோதரர்களே, அல்லாஹ்வுல் இஜ்ஜத் ஜல்ல ஜலாலுஹு அவன் எங்களை உலகத்திலே படைத்து வாழும் வழியை சொல்லித் தந்திருக்கிறார். நீங்கள் எவ்வாறு உலகத்திலே வாழ வேண்டும், எந்த அடிப்படையில் உங்களுடைய வாழ்க்கை அமைத்துக் கொள்ள வேண்டும் என்ற அழகான வழிமுறைகளை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மூலமாக எங்களுக்கு காட்டி தந்திருக்கிறார். அதே போன்று உலக வாழ்க்கையிலே இது நிரந்தரமாக வாழ வந்த இடம் அல்ல. நாங்கள் எங்களுடைய பயணம் ஒரு நீண்ட பயணமாக இருக்கிறது. ஒரு நாள் மரணித்து மண்ணறைக்கு சென்று மக்சருக்கு சென்று அதுக்கு பின்னால் சோனமோ நரகமோ என்ற ஒரு முடிவிலே ஒரு பிரயாணத்திலே இருக்கிறோம். இந்த உலக வாழ்க்கை இருக்கிறதே, இந்த உலக வாழ்க்கையை அழகான முறையில் அமைத்துக் கொள்வதற்கு வழிகாட்டல்கள் தரப்பட்டிருக்கின்றன. இந்த உலக வாழ்க்கை அது நிரந்தரம் இல்லாத அறிந்து போகக்கூடியது என்பதற்காக மனிதன் உலகத்தை விட்டு துறந்து வாழவும் இஸ்லாம் சொல்லவில்லை. உலகத்திலே குடும்பம் நடத்த வேண்டும், வியாபாரம் செய்ய வேண்டும், நல்ல முறையில் உண்ண வேண்டும், அழகாக உடுக்க வேண்டும், நண்பர்கள் இருக்க வேண்டும், சிரிக்க வேண்டும், எல்லாம் செய்ய வேண்டும். ஆனால் சில வரையறைகளை எல்லாம் விட்டிருக்கிறார். அந்த வரையறைக்குள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காட்டிய அந்த வழிமுறையின் அடிப்படையிலே நாங்கள் செல்லும் பொழுது இவைகள் எல்லாம் தடை செய்யப்பட்டதல்ல. இதே போன்றுதான் உலக வாழ்க்கையிலே ஒரு மனிதன் 100 வருடங்கள் கிட்டத்தட்ட வாழலாம் என்று வைத்துக் கொள்வோம். உலகத்துடைய வாழ்க்கையை மறுமையுடைய வாழ்க்கையோடு ஒப்பீடு செய்து பார்க்கும் பொழுது, கம்பேர் பண்ணி பார்க்கும் பொழுது இந்த உலக வாழ்க்கை சில நிமிடங்கள் சில செகண்ட்கள் தான். ஆனாலும் இந்த உலக வாழ்க்கையில் உடல் ஆரோக்கியம் இருக்கிறது, இது ஒவ்வொரு மனிதனுக்கும் முக்கியமானது. உடல் ஆரோக்கியத்தை பாதுகாப்பதற்காக இஸ்லாம் வழிமுறைகளை எங்களுக்கு காட்டி தந்திருக்கிறது. சிலர் சொல்வதுதான், ஏதாவது நோய் வந்து விட்டால் அதுக்கு மருந்து எடுக்க மாட்டார்கள், என்ன சுகம், அழிஞ்சு போகக்கூடிய துணியால் எங்களுக்கு என்னத்துக்கு இது, அல்லாஹ் நாடு நடக்கும் என்று எவராவது சொல்வாரே, ஆனால் அவர் மடையன் என்பது கருத்து. உடலிலே ஒரு நோய் வந்து விட்டது, அதற்கு மருந்து செய்வது சுண்ணத்தாக்கப்பட்டிருக்கிறது.
நோய் வரும் பொழுதோ அதற்கு மருந்து செய்து அதற்கு சிகிச்சை செய்து அந்த நோயை இல்லாமல் ஆக்குவதற்கு செல்லம்லாவிட்டவர்கள் வழிமுறைகளை எங்களுக்கு சொல்லி தந்திருக்கிறார்கள். நான் ஈமான்தாரியாக இருக்கிறேன், நான் மருந்தெல்லாம் குடிக்கிறேன் இல்ல, அல்லாஹ் நடக்கும் என்றால் அவர் மடையன் என்பதுதான் அர்த்தம், ஈமான் இல்லாதது என்றுதான் அர்த்தம், இஸ்லாம் தெரியாது என்பதுதான் அர்த்தமாக இருக்கிறது. எனவே கண்ணியமான சகோதரர்களே, பெரியவர்களே, உடல் ஆரோக்கியம் இருக்கிறது, ஹெல்த் இருக்கிறது, இதற்கு இஸ்லாம் எந்த அளவு முக்கியத்துவம் கொடுத்திருக்கிறது என்றால் ஈமான். ஒரு மனிதன் உலகத்திலே வாழ்வதாக இருந்தால் ஈமானோடு வாழ வேண்டும், ஈமான் இல்லாவிட்டால் அவன் உலகத்திலே வாழ்வதை விட மௌத்தாகி செல்வதா அவனுக்கு மேலானது. நாம் உலகத்திலே வாழ்வது அந்த ஈமானுடைய அடிப்படைக்காகத்தான், ஈமானுக்காக நித்தான் உலகத்திலே வாழ்கிறோம். ஈமான் இல்லாமல் ஒரு மனிதன் உலகத்திலே வாழ்ந்தால் அவன் இந்த உலகத்தில் கஷ்டம் உள்ளவன் நாளை மௌத்துக்கு பின்னால் வாழ்க்கையிலும் பெரிய கஷ்டவாளியாகிறான். இஸ்லாம் ஈமானுக்கு அடுத்த அந்தத்தில் உடல் ஆரோக்கியத்தை வைத்திருக்கிறது. ஈமான் எவ்வளவு முக்கியமானது, ஈமானுக்காக எவ்வளவு முயற்சிகள் செய்கிறோம், ஈமானுக்காக எவ்வளவு தியாகங்கள் செய்கிறோம், ஈமானுக்காக நித்தான் இவ்வளவு பெரிய போராட்டம் உலகத்தில் நடக்கிறது. ஈமானை விட்டுவிட்டால் நீயும் ஒன்று நானும் ஒன்று என்று எல்லோரும் சொல்லி எந்த பிரச்சனையும் கிடையாது. ஈமானுக்காக இருந்தால் இவ்வளவு ஈமான் தான் எங்களுக்கு அடிப்படை. இஸ்லாம் ஈமானுக்கு அடுத்தபடியாக வேறொன்றையும் சொல்லவில்லை, உடல் ஆரோக்கியத்தை சொல்லியிருக்கிறது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், ஸல்லல்லாஹு யஸீன வல் முஆஃபா, மக்களே அல்லாஹ்வுடையதிலே ஈமானிலே உறுதியை கேளுங்கள், இறை நம்பிக்கை அல்லாஹ்வுடையதிலே கேளுங்கள். ஈமான் ஒவ்வொருவருக்கும் அவசியமானது, ஈமான் இல்லாவிட்டால் உலகத்திலே வாழ்வது எந்த பிரயோஜனமும் கிடையாது, எந்த அர்த்தமும் கிடையாது. ஈமான் பிரதானமானது. ஈமான் அல்லாஹ்வுடையதிலே கேட்டுவிட்டு நபி அவர்கள் சொல்கிறார்கள், வல் முஆஃபா, உடல் ஆரோக்கியத்தை கேளுங்கள், உடல் ஆரோக்கியத்தை அல்லாஹ்வுடையதிலே கேளுங்கள். ஈமானுக்கு அடுத்தபடியாக உடல் ஆரோக்கியத்தை நபி அவர்கள் சொல்கிறார்கள். உடலிலே சென்றிருக்க வேண்டும், உடலிலே ஆரோக்கியம் இருக்க வேண்டும், நோயில்லாத வாழ்க்கை இருக்க வேண்டும். நோய் வந்துவிட்டால் எத்தனையோ பேர்கள் கஷ்டப்படுகிறார்கள், ஒன்றுமே செய்துவிட முடியாது, ஒன்றுமே செய்துவிட முடியாது. நபி அவர்கள் சொல்கிறார்கள், ஈமானை கேட்டுவிட்டு நீங்கள் உடல் ஆரோக்கியத்தை கேளுங்கள். ஹெல்ப்ஃபுல் பாடி ஒவ்வொருத்தருக்கும் இருக்க வேண்டும். உடலிலே ஒரு நோய் வந்து விட்டதா அதை இல்லாமலாக்கிக் கொள்ள முயற்சி செய்ய வேண்டும். எனவே நபி அவர்கள் சொல்கிறார்கள், நீங்கள் ஈமானை கேட்டுவிட்டு உடல் ஆரோக்கியத்தை கேளுங்கள். ஃபமா ஊதி அஹதும் பாதில் யகீனி கைரம் மினல் ஆபியா, ஒரு மனிதனுக்கு ஈமான் இருக்கிறது, ஈமானுக்கு பின்னால் உடல் ஆரோக்கியம் இருக்கிறது என்றால் அந்த மனிதனுக்கு கிடைத்திருக்கின்ற நலனை விட கயிறை விட வேறு ஒன்றும் இல்லை. அவன் அவ்வளவு பெரிய பாக்கியத்தால் ஈமான் இருக்கிறதா, உடல் ஆரோக்கியம் இருக்கிறதா, இதைவிட பெரிய ஞானம், இதைவிட மிகப்பெரிய பாக்கிய மறுக்கலை எதுவாக இருக்க முடியும் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள். கண்ணியமான சகோதரர்களே, பெரியவர்களே, என் உடன்பிறப்புகளே, உடல் ஆரோக்கியம் அவ்வளவு முக்கியமானது. இஸ்லாம் எவ்வளவு தூர சிந்தனையோடு, இஸ்லாம் எவ்வளவு எந்த எந்த உலகத்துக்கும் எந்த காலத்துக்கும் எந்த நேரத்துக்கும் அது தகுந்ததா தகுந்த பதிலை சொல்லிக் கொண்டிருக்கிறது, தகுந்த வழிகாட்டுதல்களை காட்டிக் கொண்டிருக்கிறது. இஸ்லாம் என்பது மதத்தனமான மார்க்கம் அல்ல, இஸ்லாம் என்பது அது அதாவது அது சொல்லக்கூடிய அத்தனை விஷயங்களும் அது மனிதனுடைய புத்திக்கு பட்டாலும் சரி படாவிட்டாலும் சரி அவ்வளவு நுணுக்கமாக ஒரு விஷயத்தை ஆராய்ந்திருக்கிறது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், அப்துல்லாஹ் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ரிவாயத் செய்கிறார்கள், நபி அவர்கள் சொல்கிறார்கள், நிஅமத்தான் மக்பூனன், இரண்டு அருட்கொடைகளை அல்லாஹ் வைத்திருக்கிறார், மக்பூனன், அந்த இரண்டு அருட்கொடைகளையும் அந்த இரண்டு பாக்கியங்களையும் அதிகமான மனிதர்கள் வீணாக்கிக் கொண்டிருக்கிறார்கள், அதனுடைய பிரயோஜனத்தை அதனுடைய பெருமையை அறியாமல் இருக்கிறார்கள். மக்பூனன் என்றால் டோன்ட் கேன் சொல்லுவோமே, நான் அதை கணக்கெடுக்கிறது கிடையாது. அப்படிப்பட்ட இரண்டு நியமத்துக்கை எல்லா தந்திருக்கிறார், காசு இருக்கிறது, பணம் இருக்கிறது, பங்களா இருக்கிறது, கார் இருக்கிறது, வேன் இருக்கிறது, பெரிய வாகனங்கள் இருக்கின்றன, சொத்துக்கள் இருக்கின்றன, இவைகளுடைய பெருமையை மனிதன் விளங்குகிறார். நபி அவர்கள் சொல்கிறார்கள், அவைகளை விட இரண்டு மிகப்பெரிய அருட்கொடைகள் இருக்கின்றன, நியமத்துக்கள் இருக்கின்றன, அந்த அருட்கொடைகளை மனிதர்கள் வீணாக்கிக் கொண்டிருக்கிறார்கள். அந்த அறக்குறை இரண்டு இரண்டை பற்றி நபிகள் சொல்லிவிட்டு சொல்கிறார்கள். இரண்டு எது தெரியுமா? அஸ்ஸஹத்து வல் ஃபரா, உடல் ஆரோக்கியமும் ஓய்வு நேரமும் என்கிறார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். மிகப்பெரிய பாக்கியம் உடல் ஆரோக்கியம். ஒவ்வொரு மனிதரும் ஒவ்வொரு மனிதர்களையும் பார்க்கிறோம், காசு பணம் குறைவாக இருக்கலாம், சொத்து செல்வங்கள் குறையாக இருக்கலாம், ஆனால் உடல் ஆரோக்கியத்தோடு இருக்கிறார். அந்த பாக்கியத்தை மனிதன் பாக்கியமாக நினைக்கிறார்கள். எத்தனையோ கோடான கோடி சொத்துக்கோ அவர் செல்வந்தராக அதிகாரியாக சொந்தக்காரராக இருக்கிறார், ஆனா காலையில ஒழுங்கா சாப்பிட முடியாது. ஏன்? டாக்டர் அட்வைஸ் பண்ணியிருக்கிறார், நீங்கள் சாப்பிடக்கூடாது, இதை நீ சாப்பிடக்கூடாது. கண்ணியமான சகோதரர்களே, பெரியவர்களே, நபி அவர்கள் சொல்கிறார்கள், அந்த இரண்டு ஞாபகத்துக்கள் இருக்கிறது, உடல் ஆரோக்கியமும் ஓய்வு நேரமும். இது மனிதனுக்கு கிடைத்த இரண்டு அருட்பாக்கியங்களில் இரண்டு. உடல் ஆரோக்கியம் முதலாவது, உடல் ஆரோக்கியம் இருக்கிறது, இது மிகப்பெரிய பாக்கியம், மிகப்பெரிய ஞாபகம். இதனை நாங்கள் பாதுகாக்க வேண்டும். இதனை பாதுகாப்பதற்கான அத்தனை ஏற்பாடுகளையும் நாங்கள் செய்ய வேண்டும். ஒரு மனிதனுக்கு கோபம் வந்துவிட்டால் அவன் என்ன செய்வான்? போத்தல அதை இதை உடச்சி குத்தி கொள்வான். என்ன காரணம்? ஏன் மை கார் மை பெட்ரோல் என்று சொல்வார்கள். செய்து கொள்ள முடியாது. ஏன்? அல்லாஹ் அவனுக்கு கொடுத்த மிகப்பெரிய ஞாபகம், அல்லாஹ் அவனுக்கு கொடுத்த மிகப்பெரிய அவன் பாக்கியம், உடல் ஆரோக்கியம். அதனை உண்டு பண்ணிக் கொள்ள யாருக்கும் முடியாது. ஒருவர் தற்கொலை செய்து கொள்கிறார், ஏண்ட உடம்பு ஏண்ட உயிர், இல்லை அப்படி செய்ய முடியாது. எவன் தற்கொலை செய்து கொள்கிறானோ அவன், நபி அவர்கள் சொல்கிறார்கள், நேரடியாக செல்லும் இடம் நரகமாக இருக்கிறது. எனவே உடல் ஆரோக்கியம் இருக்கிறது, இது சாதாரணமானதல்ல. உடல் ஆரோக்கியத்தை பாதுகாப்பது ஒவ்வொருவரும் ஒவ்வொருவருக்கும் கடமை இருக்கிறது. ஒரு வைத்தியர் சொல்கிறார், டாக்டர் சொல்கிறார், நீங்கள் இதனை சாப்பிடக்கூடாது, சாப்பிட்டால் உங்களுடைய உடல் ஆரோக்கியத்துக்கு உங்களுடைய ஹெல்த்துக்கு அது ஆபத்து விளைவிக்கும் என்று சொல்லப்பட்டும் நம்பிக்கையான டாக்டர், நாங்கள் வளமையா மருந்தெடுக்கக்கூடியவர், எங்களுக்கு நல்ல நம்பிக்கை, அவர் சொன்னதுக்கு பின்னால் நாங்கள் சாப்பிடுறது ஹராம், சாப்பிடக்கூடாது. ஏன்? அதனை சாப்பிட்டு விட்டால் உடல் ஆரோக்கியத்துக்கு அதனை சாரணம் இருக்கிறது என்று வைத்தியர் சொல்லி இருக்கிறார். கண்ணியமான சகோதரர்களே, பெரியோர்களே, அது மட்டுமல்ல, இஸ்லாம் எவ்வளவு நுணுக்கமான மார்க்கமாக இருக்கிறது, எவ்வளவு நுணுக்கமான மார்க்கமாக இருக்கிறது. சாதாரணமாக படிக்கக்கூடிய மாணவர்கள் இருப்பார்கள், படித்தவர்கள் இருப்பார்கள். இந்த காற்று இருக்கிறது, இந்த காற்று பறந்து கொண்டிருக்கிறது, காற்று வந்து மேல படுது, நல்ல ராகத்தா இருக்கிறது. ஆனால் அந்த காற்றோடு சேர்ந்து நான்கு வகையான கிருமிகளும் பறந்து கொண்டிருக்கின்றன. பாக்டீரியா, வைரஸ், பெரசை, பங்கஸ் என்று சொல்லப்படக்கூடிய ஒரு வகையான கிருமி, இது போன்ற நான்கு வகையான கிருமிகள் பறந்து கொண்டிருக்கின்றன. வைத்தியர்கள் சொல்கிறார்கள், இவைகள் மனிதனுடைய சிறந்த உறுப்புகளிலே போய் ஒட்டி கொள்கின்றன. முகம், கைகள், கால்கள் போன்ற இடங்களிலே இவைகள் ஒட்டி கொள்கின்றன. இஸ்லாம் சொல்கிறது, ஒவ்வொரு மனிதனும் குறைந்தது ஒரு நாளைக்கு ஐந்து விடுத்தம் உதவு செய்து கொள்ள வேண்டும். பருந்து பருந்து தொகைக்காக உதவு செய்ய வேண்டும். கண்ணியமான சகோதரர்களே, பெரியோர்களே, நான் இன்று இப்பொழுது நாங்கள் ஜும்மா சொல்கிறோம். எங்களில் யாராவது ஒருவர் ஜும்மா சொல்வது விட்டு அப்படியே உட்கார்ந்து இருக்கிறோம், இதற்காக அசர் சொல்வதற்காக, அல்லது வீட்டுக்கு செல்கிறோம், சாப்பிட்டு விட்டு பேசிக் கொண்டிருக்கிறோம், ஒவ்வொரு முடியவில்லை, அப்படியே வரலாம் வந்து எங்களுக்கு உது செய்யாமல் என்ன சொல்லலாம், என்ன சொல்லலாம், அசல் சொல்லலாம். விலங்குதானே, என்ன பார்த்த சொல்ற விலங்குதானே, அசல் சொல்லலாம். துஹருக்கு செய்த உது அல்லது சுபஹுக்கு செய்த உது, உது முடியாமல் துஹர் வரை இருக்கிறார், அவர் துஹர் சொல்லலாம். உது செய்யறது கடமையிலே, செய்த உது இருக்கிறது. ஆனால் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், உங்களுக்கு உது இருந்தாலும் அதனை புதுப்பித்துக் கொள்வது சிறந்தது, உங்களுக்கு நன்மை இருக்கிறது. உலமாக்கள் சொல்வார்கள், தஜ்தீதுல் வுது, வுதுவை புதுப்பித்துக் கொள்ளுதல். எனக்கு வுது இருக்கிறது, இருந்தாலும் அந்த வுது இருந்த போதிலும் இன்னொரு வருஷம் தொழும் பொழுது நான் மீண்டும் வுது செய்து கொள்வது சுன்னத்தாக்கப்பட்டிருக்கிறது. வைத்தியர்கள் சொல்கிறார்கள், ஒரு நாளைக்கு ஐந்து தடவை ஆறு தடவைகள் இவர்கள் தனது முகங்களை கைகளை கால்களை கழுவிக் கொள்வார்களோ, மேலே சொல்லப்பட்ட அந்த நான்கு வகையான கிருமிகள் இருந்து இவர்கள் பாதுகாக்கப்படுவார்கள். பாக்டீரியா, வைரஸ், பெரட்டை பங்கத் என்று சொல்லப்படக்கூடிய நான்கு வகையான கிருமிகளை விட்டும் ஐந்து ஆறு பறவைகள் முகங்கள் கைகள் கழுவப்படும் பொழுது அவைகள் இருந்து வரக்கூடிய கெடுதிகளை விட்டும் பாதுகாக்கப்படுவார்கள் என்று வைத்தியர்கள் சொல்கிறார்கள். இஸ்லாம் ஒரு நாளைக்கு ஐந்து விடுத்தம் நீங்கள் முது செய்து கொள்ளுங்கள், உலு இருந்தாலும் அந்த முதுவை புதுப்பித்துக் கொள்ளுங்கள் என்று இஸ்லாம் எங்களுக்கு வழிகாட்டுகிறது. இஸ்லாம் எவ்வளவு அறிவுபூர்வமான மார்க்கமாக இருக்கிறது. உடல் ஆரோக்கியத்துக்கு அந்த அளவு இஸ்லாம் முக்கியத்துவம் கொடுத்திருக்கிறது. எனக்கு நோய் இருக்கிறது, அந்த நோய்க்கு இந்த சாப்பாடு கூடாது என்றால் உண்ணக்கூடாது. எத்தனையோ சகோதரர்கள் அல்லாஹ்வின் மீது நம்பிக்கை வைத்து சாப்பிடுகிறார்களா, அது மடமைக்குரிய அறிவு. அவர்கள் பேச்சு மடமையானது. நபி அவர்கள் கூட சில சாப்பாடுகளை தவிர்த்திருக்கிறார்கள், நபி அவர்கள் கூட சில உணவுகளை தவிர்த்திருக்கிறார்கள். ஏன்? தனது பாதுகாப்புக்காக வேண்டி. அது மட்டுமல்ல, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒவ்வொரு நாளும் காலையிலும் மாலையிலும் இப்படி துஆ செய்திருக்கிறார்கள். அல்லாஹும்மா ஆஃபினி ஃபீ பதனி, அல்லாஹும்மா ஆஃபினி ஃபீ ஸம்ஈ, அல்லாஹும்மா ஆஃபினி ஃபீ பஸரி, அல்லாஹும்மா இன்னி அஊது பிக மினல் குஃப்ரி வல் ஃபக்ரி வஅலாபில் கபர். கண்ணியமான சகோதரர்களே, நபி அவர்கள் ஒவ்வொரு நாளும் காலையில் மூன்று விடுத்தங்கள், மாலையில் மூன்று விடுத்தங்கள் இவ்வாறு துஆ செய்திருக்கிறார்கள். யா அல்லாஹ், எனது உடலை ஆரோக்கியத்தை தந்துவிடு, எனது இந்த உடல் இருக்கிறது இந்த உடலை பூர்ணமாக ஆரோக்கியத்தை தந்துவிடு, அல்லாஹ்வுமா ஆஃபினி ஃபீ பதனி, இந்த உடலை நோயை விட்டு பாதுகாத்து விடு, அல்லாஹ்வுமா ஆஃபினி ஃபீ ஸமயி, யா அல்லாஹ் என்னை விடுதலாக்கி விடாதே, நல்ல கேள்வி புலன்கள் இருக்க வேண்டும், எனது கண்ணுடைய பார்வையை பாதுகாத்து என்னை குருடனாக்கி விடாதே, உடல் ஆரோக்கியத்தை எனக்கு தந்துவிடு என்று துஆ செய்வார்கள் காலையிலும் மாலையிலும். அப்படி கேட்டுவிட்டு அடுத்த பகுதியை பாருங்கள். அல்லாஹும் என்னை இறை நிராகரிப்பு, அல்லாஹ் இல்லை என்று அல்லாஹ் நிராகரித்தல் கடுமையான வறுமை, அதே போன்று கபருடைய வேதனை, இவைகளை விட்டும் பாதுகாத்தருள்வாயாக என்று நபி அவர்கள் துஆ செய்திருக்கிறார்கள். இதிலே ரெண்டு விஷயங்களை பார்க்க வேண்டும். நபி அவர்கள் காலையிலும் மாலையிலும் உடல் ஆரோக்கியத்துக்காக வேண்டி பிரார்த்தனை செய்துவிட்டு அடுத்தபடியாக யா அல்லாஹ் குஃபர் ஃபக்ர் அஜாபில் கபர், இறை நிராகரிப்பு, திடீரென நான் காவிராகி விடுவது, அல்லது கடுமையான வறுமை வருவது, அல்லது கபருடைய வேதனை ஏற்படுவது, இவைகளை விட்டும் பாதுகாத்து என்று கேட்டால் அதனுடைய அர்த்தம் என்ன தெரியுமா? ஒரு மனிதனுக்கு உடல் ஆரோக்கியம் எவ்வளவு முக்கியமானது என்றால் அவன் அது இல்லாவிட்டால் அவன் குஃபிரிலே போய் விழுவதற்கு சமம், அவன் வறுமையிலே போய் விழுவதற்கு சமம். பெரிய கோடீஸ்வரனாக இருக்கலாம், உடல் ஆரோக்கியம் இல்லாவிட்டால் அவன் பிச்சைக்காரன்தான். அல்லது கபருடைய வேதனை ஏற்படுவதற்கு சமம் யாருக்கு உடல் ஆரோக்கியம் இல்லையோ. இனியமான சகோதரர்களே, பெரியவர்களே, என் உடன்பிறப்புகளே, நபியவர்கள் இவ்வளவு பேணுதலாக இருந்திருக்கிறார்கள், உடல் ஆரோக்கியத்துக்கு அவ்வளவு முக்கியத்துவம் கொடுத்திருக்கிறார்கள். ஒரு நோய் வருகிறதா, நோய்க்கு கட்டாயம் சிகிச்சை செய்ய வேண்டும். வைத்தியர்கள் எந்த முறையில் எங்களுக்கு வழிகாட்டுகிறார்களோ, இஸ்லாம் கூறுகின்ற அழகான முறைகள் இருக்கின்றன, இஸ்லாம் தடுக்காத முறைகள் இந்த நவீன யுகத்திலே இருக்கின்றன. யாராவது அங்க போகாதீங்க, அது பில, அது செய்யாதீங்க, ஒப்பரேஷன் பண்ண அப்படியே சாகுங்க, அது யூதர்கள் பழக்கம் என்று எவர்களாவது சொல்வார்கள், யாரால் அவர்கள் மடையர்கள். உலகத்திலே யாரும் இதனை தடை செய்யவில்லை. காலத்துக்கு காலம் உலகத்திலே கண்ணியமான சகோதரர்களே, பெரியவர்களே, விஞ்ஞானமும் தொழில்நுட்பமும் இந்த உடல் ஆரோக்கியத்திற்கான சிகிச்சை முறைகளும் வித்தியாசப்பட்டே வந்திருக்கின்றன. இது யூதர்களால் அறிமுகம் செய்யப்பட்டதாக இருக்கலாம். இன்று இஸ்ரேலுடைய தயாரிப்பு கிட்டத்தட்ட 70% மருந்து தயாரிப்பு இஸ்ரேலுடையது. ஆனால் அவர்களை தவிர்த்து கொள்ள முடியாது எங்களுக்கு. அந்த அளவுக்கு நாங்கள் அறிவின் முன்னேறவில்லை. உலகத்திலே அறிவின் தந்தை அலி இப்னு சீனா என்பவர் உலகத்திலே மிகப்பெரிய அறிவாளியாக இருந்தார். சுமார் 360 மேற்பட்ட நூல்களை வைத்திய துறையில் எழுதியிருக்கிறார். அல் கானூல் ஹிஸ்ட்ரி, தி லா ஆஃப் மெடிசின் என்ற நூல், அது பல பாப்பிலே மொழிபெயர்க்கப்பட்டிருக்கிறது. இன்றும் இலங்கையிலே பல மதரசாக்கள் அந்த நூல் இருக்கிறது. வைத்தியத்தை உலகத்துக்கு சொல்லிக் கொடுத்ததே இஸ்லாம் தான். இஸ்லாமிய அறிஞர்கள் தான். இன்று அவைகள் சுரண்டப்பட்டு அவைகள் களவாடப்பட்டு உலகத்தில யூதர்கள் போட்டு காட்டப்பட்டாலும் உலகத்துக்கு இவைகளை சொல்லிக் கொடுத்தது இஸ்லாம் தான். நோய்கள் ஏற்படும் பொழுது அதற்கு ஏற்ற மாதிரி உலகத்திலே இஸ்லாம் தடை செய்யாத ஹராமாக்கப்படாத என்னென்ன சிகிச்சைகள் இருக்கின்றனவோ அந்த சிகிச்சைகளை செய்வதற்கு இஸ்லாம் அனுமதி தந்திருக்கிறது. ஏன் உடல் ஆரோக்கியத்தை பாதுகாக்கும்படி இஸ்லாம் எங்களுக்கு சொல்லியிருக்கிறது. சென்ற மாதங்களில் நீங்கள் பேஸ்புக்கிலே பார்த்திருக்கீர்கள், ஒரு வைத்தியர் குடியாப்பிட்டி பிரதேசத்திலே சில எண்ணெய்களை எடுத்து செலாவுகிறார், அவருக்கு நோய் லேசாகிறது, கண் பார்வை வருகிறது. பலர் கோல் பண்ணி கேட்டார், அதுல இது என்ன எப்படி என்று. அவர் சிறுக்கோ அல்லது அல்லாஹ்வுக்கு மாறுபட்ட விஷயங்கள் செய்வதிலோ எந்த ஒரு வெளிரங்கமான தவறும் இல்லாவிடத்தில் அவர் அந்த எண்ணெய் மூலமாக குணமாகிறது என்றால் வேறைய நம்பிக்கைகள் அவரிடத்திலே போய் சென்று விடாமல் அல்லாஹ்வுடைய சக்தி அவரிடத்திலே இருக்கிறது என்ற நம்பிக்கை வராமல் இருக்கும் காலம் எல்லாம் அந்த வைத்தியத்தை செய்வதில் எந்த தவறும் கிடையாது. ஏன், எண்ணெயை பூசுகிறார், அதிலே ஒரு வைத்தியம் இதே இருக்கிறது, அதிலே ஒரு சக்தி இருக்கிறது. அவருடைய தனிப்பட்ட சக்தியையோ அல்லது தனி மனிதனுடைய சக்தியையோ அல்லது ஜின்சைத்தான்மையுடைய சக்தியோ நாங்கள் நம்பவில்லை. இப்படி நம்பாமல் இருக்கும் காலம் எல்லாம் ஒரு வைத்தியம் என்ற அடிப்படையில் அவரிடத்திலே போய் அந்த சிகிச்சை செய்வதில் எந்த தவறும் இல்லை. ஏனென்றால் காலத்துக்கு காலம் நபியவருடைய காலத்திலிருந்து இன்று வரைக்கும் சிகிச்சை முறைகள் வித்தியாசப்பட்டு வந்திருக்கிறது. எனவே கண்ணியமான சகோதரர்களே, பெரியவர்களே, என் உடற்பிறப்புகளே, எனவே ஒருவருக்கு நோய் வரும் பொழுது இஸ்லாம் தடை செய்யாத இஸ்லாம் தடுக்காத வைத்தியத்தை செய்வதில் எந்த தவறும் கிடையாது. தாராளமாக அது இஸ்லாம் அனுமதி தந்திருக்கிறது. காலத்துக்கு காலம் வித்தியாசம் இருக்கிறது. ரசூலுல்லா ஸ்கேன் பண்ணார்களா, ரசூலுல்லா ஆபரேஷன் பண்ணார்களா, ரசூலுல்லா அது செஞ்சார்களா, ஈசிஜி எடுத்தார்களா என்று எவராவது கேட்பார்களால் அவர்கள் மடையர்கள் என்று சொல்லலாம். ஏன், காலத்துக்கு காலம் வித்தியாசப்பட்டு தான் எல்லாமே வந்திருக்கிறது. எனவே உடல் ஆரோக்கியம் இருக்கிறது. இந்த உடல் ஆரோக்கியத்தை பாதுகாப்பது ஒவ்வொருவருக்கும் கட்டாய கடமையாக இருக்கிறது. அல்லாஹ் தந்த பாக்கியங்களில் மிகப்பெரிய பாக்கியமாக இந்த உடல் ஆரோக்கியம் இருக்கிறது. இனியமான சகோதரர்களே, பெரியவர்களே, எனவே இன்று உலகத்திலே மிகப்பெரிய உலகத்துக்கு சவால் என்பது இந்த உடல் ஆரோக்கியத்தை இல்லாமல் ஆக்குவதற்காக, இந்த உடல் ஆரோக்கியத்தை இல்லாமலாக்குவதற்காக மிகப்பெரிய திட்டங்கள் செயற்பட்டு வருகின்றன யூதர்களால். இதற்கு முன்னாலும் யூதர்களுடைய சதி திட்டங்களை பற்றி நான் இதே இடத்திலே சொல்லியிருக்கிறேன். அவருடைய சதி திட்டங்களில் ஒன்று என்ன, ஒரு நாள் இந்த உலகத்தை நாங்கள் ஆள வேண்டும், இலங்கை அல்ல, ஆசியா கண்டத்தை அல்ல, அல்லது ஆப்பிரிக்கா கண்டங்களை மட்டுமல்ல, முழு உலகத்தையும் ஒரு நாள் யூதர்களாகி நாம் ஆள வேண்டும். அந்த நேரத்திலே உலகத்திலே சனத்தொகை அதிகமாக இருந்தால் எங்களால் ஆட்சி செய்வது சிரமமாகும் என்பதற்காக உலகத்திலே கண்ணியமான சகோதரர்களை சனத்தொகையை குறைப்பதற்காக அத்தனை ஏற்பாடுகளையும் செய்துவிட்டார்கள். சனத்தொகை இனவிருத்தி கணவன் கொண்டாட்டி கூட நீங்க சேரலாக இருந்தா புள்ள பிறக்க கூடாது, அஞ்சு பிள்ளையோட நர்ஸ் மாதிரி இஷ்யூ பண்றாங்க, என் ரூட்டுக்கு வந்து எல்லாருக்கும் செஞ்சு கொள்ளுங்க, உங்களுக்கு நாலு புள்ளவள் போதும் என்று எல்லா ஊட்டுக்கும். இதுவும் அவர்களுடைய சிலபத்தில் உள்ளதுதான். உலகத்தில் அதிகமான நோய்கள், கண்ணியமான சகோதரர்களே, 70% மருந்து தயாரிப்பு இஸ்ரேலுடையது. அவர்கள் என்ன செய்கிறார்கள், ஒரு மருந்தை குடித்தால் இன்னொரு மருந்தை சேர்த்து டாக்டர் கொடுப்பார். அது என்ன, அந்த மருந்தால் ஏற்படக்கூடிய சைட் எஃபெக்டை இல்லாமலாக்குவதற்காக. இந்த மருந்து தயாரிப்புகள் அப்படித்தான் இருக்கிறது. காரணம் என்ன, இந்த மருந்துகளை கொடுத்து 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 மனிதர்களுடைய ஆயுள் குறைய வேண்டும். உலகத்திலே யுத்தங்களை அவர்கள் கொடுத்து யுத்தங்களுக்கு மறைமுகமாக உதவி செய்து கொண்டிருக்கிறார்கள். எதற்காக, யுத்தங்கள் மூலமாக மக்கள் உலகத்திலே அழிய வேண்டும். இது எல்லாம் உலக சனத்தொகையை குறைக்க வேண்டும். உலக சனத்தொகையை குறைத்தால் எங்கே இருந்து, நோர்வேயிலேயோ பெல்ஜியத்திலேயோ எங்கே ஒரு நாட்டிலிருந்து எங்களுக்கு ஆட்சி செய்யும் பொழுது மக்கள் குறைவாக இருந்தால் ஆட்சி செய்ய லேசாக இருக்கும் என்பதற்காக சனத்தொகையை குறைப்பதற்காக மிகப்பெரிய ஏற்பாடுகளை செய்து யூதர்கள் இன்று அதற்காக வேண்டி பாடுபட்டுக் கொண்டிருக்கிறார்கள். எனவே கண்ணியமான சகோதரர்களே, பெரியவர்களே, உடன்பிறப்புகளே, இந்த அடிப்படையில் நாங்கள் என்ன செய்ய வேண்டும், உடல் ஆரோக்கியம் முக்கியமானது. உடல் ஆரோக்கியத்தை இல்லாமலாக்குவதற்காக ஆரம்பத்திலே சொல்லப்பட்டது போல பல திட்டங்கள் தீட்டப்பட்டு இன்று இந்த அளவுக்கு என்றால் முன்பொரு காலத்திலே வெளிநாடுகளிலே போதை வஸ்துக்களுக்கு இன்று எங்களுடைய மாணவர்கள் எங்களுடைய வாலிபர்கள் எல்லாம் அடிமைப்பட்டிருக்கிறார்கள். அமெரிக்கா போன்ற நாடுகளிலே குமரி பெண்மணிகள் 15-20 வயதுடைய குமரி பெண்கள் கூட பாவித்துக் கொண்டு செல்கிறார்கள் என்று ஒரு காலத்திலே நாங்கள் பேசினோம். ஆனால் கண்ணியமான சகோதரர்களே, பெரியவர்களே, நுடன்பிறப்புகளே, இன்று இலங்கையில் பயங்கரமான ஒரு பித்னாவாக, பயங்கரமான ஒரு சோதனையாக இன்று இந்த போதை வஸ்துக்களுக்கு அடிமையாகி வருகிறார்கள் பாடசாலை மாணவர்கள். ஏன் சில போது மதரசாக்களில் கூட சில மாணவர்கள் எப்படியோ உள்ளுக்கு வருகிறது. எத்தனையோ பாடசாலைகள் சென்ற வாரம் ஒரு ஊருக்கு சென்ற நேரத்திலே, ஒரு அழகான ஊர், ஒரு இஸ்லாமிய மறுமலர்ச்சி உள்ள ஊர், எங்களுடைய ஊர் பிரதேசத்திலே, அங்கே ஒருவர் சொன்னார், ஒரு நகைக்கடைக்காரர் அவருடைய கடைக்கு ரெண்டு பொம்பளை புள்ளி போல் வந்திருக்கிறாங்க, வந்து ஒரு மோதிரத்தை கொடுத்திருக்கிறார்கள். மோதிரத்தை வாங்கிய கடை உரிமையாளர் அவர்கள் பின் அவர்களை அனுப்பிவிட்டு கடையிலே வேலை செய்யக்கூடிய பொடியன் அனுப்பியிருக்கிறார், போயிட்டு பாருங்க எங்க போறாங்க. பின்னால போய் பார்க்கிறார், அந்த ரெண்டு வாலிப பெண்மணியில் சென்ற வாரம் நடந்தது. அந்த ரெண்டு வாலிப பெண்மணியிலும் என்ன செய்கிறார்கள், வித்த காசை எடுத்து ஒருவருக்கு கொடுத்து ஒரு பொருளை வாங்குகிறார். என்ன போதை வந்து பாடசாலை மாணவிகள் இன்று கண்ணியமான சகோதரர்களே, பெரியவர்களே, பல பிரச்சனைகள் உலகத்திலே, பல பித்னாக்கள், பல குழப்பங்கள், முஸ்லீம்கள் மட்டுமல்ல இன்று அந்நியர்களுக்கு கூட மிகப்பெரிய பிரச்சனையாக இன்றிருப்பது என்ன, இந்த போதை வந்து சில பயங்கரவாதிகள் உருவாகக்கூடிய பிரதேசங்களிலே அல்லது பயங்கரவாத செயல்கள் ஈடுபடுவார்கள் என்று சில அரசாங்கங்கள் அல்லது சில உலகத்தில் இருக்கக்கூடிய ஒரு மெத்தட் இது, ஒரு 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 முறை இது. என்ன செய்வார்கள், போதை வஸ்துக்களை அந்த பிரதேசத்திலே கொடுத்து அந்த சிந்தனை இல்லாமல் ஆக்கிடுவார்கள். நாட்டை பிரிக்க வேண்டும், நாட்டை எங்களுடைய கைக்கு கொண்டு வர வேண்டும், அரசுக்கு எதிராக அல்லது இந்த அமைப்புக்கு எதிராக நாங்கள் ஆயுதம் ஏந்த வேண்டும் என்ற சிந்தனை யாரிடத்திலே இருக்கிறதோ அவர்களுக்கு கண்ணியமான சகோதரர்களே, போதை வஸ்துக்களை அவர்களுக்கு மத்தியிலே கொடுத்து அதற்கு அடிமையாகிடுவார்கள். இன்று இலங்கையிலும் கூட ஒரு ஆய்வாளர் சொல்கிறார், அந்த நிலைமைக்கு இலங்கையும் சில பகுதிகளிலே தள்ளப்பட்டிருக்கிறது. இன்று அது அந்த பிரதேசத்தையும் தாண்டி முஸ்லிம் ஊர்கள், முஸ்லிம் பாடசாலைகள், முஸ்லிம் மாணவர்கள் மட்டுமல்ல மாணவிகள் கூட கண்ணியமான சகோதரர்களே, பெரியோர்களே, இந்த போதை வஸ்துக்களுக்கு அடிமையாகி வருகிறார்கள். வாலிபர்களுக்கு சரியா ஒரு சாமானா தூக்க முடியாது, ஒரு பேனையை பிடிச்சி எழுத முடியாது. அந்த கொழும்பிலே தான் ஒரு செயலுக்கு போயிருக்கிறேன், முடிய வெட்டிட்டு போவோம், ஒரு 20 நிமிஷம் டைம் நிற்குது என்று சொல்லி போனா அவர் கொடியன் ஒன்று கைய பிடிக்க நடந்து பிடிக்கும் சொல்றாரு, எல்லாம் இந்த பாவனை தான் காரணம் என்று சொல்லி இன்று அடிமையாக கொண்டே இருக்கிறார்கள். கண்ணியமான சகோதரர்களே, இது இங்கு மட்டுமல்ல, இன்று உலகம் உலகம் இதற்காக வேண்டி சுமார் 5000 கோடி டாலர்கள் ஒரு நாளைக்கு ஒரு மாதத்துக்கு 5000 கோடி டாலர்களுக்கு போதை வஸ்துக்கள் உலகத்திலே பரிமாறப்படுகின்றன. உலக சந்தை இருக்கிறது, வேர்ல்ட் மார்க்கெட். உலக சந்தையில் எவ்வளவு கவலையான செய்ய தெரியுமா, உலக சந்தைக்கு வரக்கூடிய வருமானம் 3 பிரதான பொருட்கள் இருக்கின்றன. அதிலே முதலாவது பெட்ரோல். உலக சந்தையில் மிக கூடிய வருமானம் வாரது பெட்ரோல் முதலாவது. இரண்டாவது யுத்த தளவாடங்கள், கன் அது இது பம் அதை சொல்றவங்க நாங்க யுத்த தளவாடங்கள், இந்த ஆயுதங்கள். மூன்றாவது இடத்திலே இருப்பது என்ன தெரியுமா, போதை வஸ்துக்கள். இந்த உலகத்துக்கே வருமானம் கொடுக்கக்கூடிய மூன்றாவது இருக்கக்கூடியது போதை வஸ்துக்கள். 5000 கோடி ரூபாய்கள் ஒரு மாதத்துக்கு கண்ணியமான சகோதரர்களே, ஸ்ரீலங்கா கல்வியல்ல டாலர் இது பரிமாறப்படுகிறது என்றால் இன்று உலகத்தில் எப்படி மனிதர்கள் பாதுகாக்கப்படுவார்கள், உலகத்திலே உடல் ஆரோக்கியத்தை எப்படி பாதுகாக்க முடியும். கண்ணியமான சகோதரர்களே, பெரியவர்களே, உடன்பிறப்புகளே, எனவே எங்களுடைய உடல் ஆரோக்கியத்தை பாதுகாக்க வேண்டும். வளர்ந்து வரக்கூடிய எங்களுடைய சிறார்கள் சிறுவர்கள் அவர்களுடைய உடல் ஆரோக்கியத்தை பாதுகாக்க வேண்டும். வளமைக்கு மாற்றமா நடமாட்டங்களை கவனிக்க வேண்டும். யார்த்தையாவது சொல்லிட்டா வேண்டம்மா எங்கட புள்ள அப்படி இல்லை என்று சந்தோஷமாக சொல்லிக் கொள்வார்கள். கண்ணியமான சகோதரர்களே, நான் ஏந்த பிள்ளையை மிச்சம் கவனமாக தான் நான் பார்க்கிறேன். அந்த பாவனை கடுமையாகும் பொழுது அந்த சூழல் இது ஹசரத்துல புள்ள என்று பார்க்க மாட்டாது. இன்றைக்கு ஏந்த புள்ள அப்படி இல்லம்மா என்று சொன்னவர்கள் தலையில கை வைத்து அழுது கொண்டிருக்கிறார்கள். சரியான கண்காணிப்பு தெரியாது. வீட்டிலே இருக்கிறே ஒரு 100 ரூபாய் 200 ரூபாய் 1000 ரூபாய் காணாமல் போகிறதா? தேடி பாருங்கள். இன்றைய வைத்தியர்கள் உளவியலாளர்கள் இன்று எங்களுக்கு சொல்லி தரும் விஷயம் திடீர்ந்து தள்ளி காணாம போகுதா? ஒப்பில ஏந்த புள்ளதான் எடுக்கிறார் என்று விட்டு விட வேண்டாம். யார் எடுத்தது என்று பாருங்கள். 1500 ரூபாய் வைத்திருந்தேன், பொக்கத்தில் காணவில்லை 500 ரூபாவை. 500 ரூபாய் ஏந்த புள்ளதான் எடுத்திருப்பா? யார் எடுத்தது என்று நான் கண்காணித்துக் கொள்ளும். நீ எடுத்தாயா? எடுத்தா எடுத்துக்கோ. 1000 500 அல்ல 1000 எடுத்துக்கோ. எதற்காக எடுத்தாய்? எதற்காக செலவு செய்தாய்? அதனை பார்க்க வேண்டும், கவனிக்க வேண்டும். வீட்டிலே திடீரென சில பொருட்கள் காணாமல் போகிறதா? நீங்கள் கண்காணிங்கள், வீட்டுக்குள்ளே ஏதோ நடக்கிறது. உங்களுடைய மகன் விளையாட்டில் அல்லது கிரவுண்டுக்கு போறது பயிற்சிக் கொண்டீங்க விளையாடினான், இப்ப கரைச்சிலே இல்ல, கொடியமாவட சேர்றான் இல்ல, இப்ப வீட்டுக்குள்ளதான் நிற்கிறான் என்று திடீர் மாற்றம் உங்களுடைய குழந்தைகளுக்கு வருமானால் நீங்கள் பரிசீலனை செய்து பாருங்கள். அவனுடைய தனிமையை நீங்கள் ஆய்வு செய்து பாருங்கள். அவன் ஏதற்கோ அடிமையாக இருக்கிறான். போரை வத்துக்கள் பாய்ப்பவர்கள் தனிமையை விரும்புவார்கள், நண்பர்களை விரும்ப மாட்டார்கள், ஓடியாடி விளையாட மாட்டார்கள், கிரவுண்டுக்கு போய் கூட்டாளி மாவட்டம் சேர்ந்து விளையாட வேண்டும் என்ற சிந்தனை இல்லாமல் போய்விடும் என்று இன்றைய வைத்தியர்கள் எங்களுக்கு சொல்லித் தருகிறார்கள். கண்ணியமான சகோதரர்களே, பெரியவர்களே, உடன்பிறப்புகளே, இந்த அடிப்படையில் நாங்கள் மிக கவனமாக எங்களுடைய குழந்தைகளை பாதுகாக்க வேண்டும், அவர்களுடைய உடல் ஆரோக்கியத்தை பாதுகாக்க வேண்டும். எப்பொழுது எதை பாவிக்கிறார்கள் என்று சொல்ல முடியாது. சிலர் அதற்கு அடிமைப்பட்டுவிட்டால் அவர்களுக்கு ஒன்றுமே விளங்க மாட்டாது. தாயும் விளங்க மாட்டார், தந்தையும் விளங்க மாட்டார், சகோதர சகோதரி விளங்க மாட்டார். கொலை செய்வதற்குரிய கொலை செய்யவும் பயங்க மாட்டான். எதற்கு அடிமையானாலும் அந்த அவன் அடிமையாகும் பொழுது அவனுக்கு எந்நேரம் அது தேவைப்படும். அந்த தேவைப்படும் நேரத்திலே அதற்கு இவர்கள் எல்லாம் தடையாக இருக்கிறார்களோ அவர்களை கொள்வதற்கும் தயங்க மாட்டான் என்று இன்றைய வைத்தியர்கள் எங்களுக்கு உபதேசம் செய்கிறார்கள், எங்களுக்கு வழிகாட்டல்களை தருகிறார்கள். எனவே கண்ணியமான சகோதரர்களே, பெரியவர்களே, உடன்பிறப்புகளே, இந்த அடிப்படையில் உடல் ஆரோக்கியம் இருக்கிறது அல்லாஹ் தந்த ஞாபகத்துகளில் மிகப்பெரிய ஞாபகமாக இருக்கிறது. விசேடமாக புகைத்தல் பழக்கம் உடையவர்கள், சிகரெட் குடிக்கக்கூடிய சிறியோ பேர் இருப்பாங்க, அது ஒரு சர்வ சாதாரணமாக ஒரு மொட்டாக போயிருச்சு, ஒரு ஸ்டைலா போயிருச்சு. கண்ணியமான சகோதரர்களே, பெரியவர்களே, மிக தெளிவான பத்துவா இருக்கிறது, அது ஹராம். அது குடிப்பது ஹராம், பன்றி இறைச்சி சாப்பிடுவது ஹராம் என்று நாங்கள் நினைக்கிறோம், அடுத்தவனுடைய சொத்தை பறித்து சாப்பிடுவது ஹராம் என்று நினைக்கிறோம். இவைகளெல்லாம் ஹராம் என்று சொல்லக்கூடிய நாம் சிகரெட் குடிப்பது, புகைத்தல் பழக்கம் இருக்கிறது, இதுவும் தெளிவான ஹராமாக இருக்கிறது. ஒன்று உடல் ஆரோக்கியத்தை இல்லாமல் ஆக்கி விடுகிறது. அது மாத்திரமல்ல, இதுல இன்னும் ஒன்று இருக்கிறது. மற்ற ஏழைய போதனை பாவனைகள், கோவை பாவனைகள், அது அவருக்கு மாத்திரம்தான் தீங்கு செய்யக்கூடியதாக இருக்கிறது. ஆனால் புகைத்தல் பழக்கம் இருக்கிறதே, இவருக்கு பக்கத்தில் இருப்பவர்கள் குழந்தைகள் இருக்கிறார்கள், மனை மக்கள் இருக்கிறார்கள், பக்கத்து வீட்டுக்காரர்கள் இருக்கிறார்கள், சிறுவர்கள் இருக்கிறார்கள், நண்பர்கள் இருக்கிறார்கள், அவர்களுக்கும் இந்த புகை போய் சேரும் பொழுது கண்ணியமான சகோதரர்களே, பெரியோர்களே, அதன் மூலமாக எங்களுக்கு மாத்திரமல்ல, எங்களுக்கு அண்டி வாழக்கூடியவர்களுக்கும் பாதகங்கள் ஏற்படுகின்றன. அவர்களுடைய சுகத்துக்கும் அவர்களுடைய உடல் ஆரோக்கியத்துக்கும் பங்கம் விளைவிக்கின்றன என்பதை நாங்கள் மிக தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும் சகோதரர்களே. எத்தனையோ பேர்கள் அது சர்வ சாதாரணமாக போய்விட்டது. நாங்கள் முயற்சி செய்து அதனை இல்லாமலாக்கிக் கொள்ள வேண்டும். மிக தெளிவான ஹராம் என்று உலமாக்கள் பத்துவா கொடுத்திருக்கிறார்கள். ஏனென்றால் அதனால் உடல் ஆரோக்கியம் இல்லாமல் போகிறது. எத்தனையோ விஷயங்கள் தெரியாமல் இல்லை. அந்த பொக்கத்தில் கூட அரசாங்கம் அறிவித்தல் இது உடல் நலத்தை இல்லாமலாக்கலாம், கேடு விளைவிக்கக்கூடியது எழுதப்பட்டிருக்கிறது. அது மாத்திரமல்ல, நீங்கெல்லாம் ஒட்டியிருக்கிறார்கள் தும்பி விட்ட விருத்த நேசங்காகப்பட்ட ஐக்கியா கேட்ட, நீங்கள் அதற்கு எதிர்ப்பு தெரியுங்கள், புகைத்தலுக்கு எதிர்ப்பு தெரியுங்கள், உங்களுக்கு அதற்கு உரிமை இருக்கிறது. அவன் குடிப்பதினால் உங்களுடைய உடல் ஆரோக்கியத்துக்கு அது பங்கம் விளைவிக்கிறது என்ற செய்தியெல்லாம் எங்களுக்கு தெரியும் கண்ணியமான சகோதரர்களே, பெரியவர்களே. எனவே நாங்கள் முயற்சி செய்து அவைகளை நாங்கள் இல்லாமலாக்குவதற்கு முயற்சி செய்ய வேண்டும். அல்ஹம்துலில்லா, இந்த காலத்திலே அவைகளை நிறுத்துவதற்கு கூட சைக்காலஜிஸ்ட் வைத்தியர்கள் இருக்கிறார்கள். அவர்களிடத்தில் ஆலோசனைகளை பெற்று நாங்கள் அதனை நிறுத்திக் கொள்ளும் பொழுது எங்களுடைய வாழ்க்கையிலே பரக்கத்துண்டாகும், எங்களுடைய உடல் ஆரோக்கியம் பாதுகாக்கப்படும். இனியமான சகோதரர்களே, பெரியவர்களே, உங்கள் பிறப்புகளே, இந்த அடிப்படையில் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உடல் ஆரோக்கியத்துக்கு சரியான முக்கியத்துவம் கொடுத்திருக்கிறார்கள். ஒரு மனிதன் காலையில் எழும்பொழுது அவன் உடல் ஆரோக்கியத்தோடு எழுகிறான். நபியவர்கள் என்ன துஆ செய்திருக்கிறார்கள்? அல்ஹம்துலில்லாஹி அல்லதி அஹ்யானா பாதமா அமாத்தனா வைலைஹி நுஷூர் என்ற துஆ ஓதுவதோடு இன்னும் பல துஆக்களை ஓதியிருக்கிறார்கள். அல்ஹம்துலில்லாஹி அல்லதி ரத்த அலைய ரூஹி வஆஃபினி ஃபீ ஜஸதி. யா அல்லாஹ், நான் தூங்கினேன், தூங்கி எழும்பதற்கு தூங்கினால் அது ஒரு சிறிய மவுத்து, அப்படியே தூக்கம் போயிட்டா ஆள் காலி, ஆனால் மீண்டும் எனக்கு என் உயிரை திருப்ப தந்தாய். அது மட்டுமல்ல, நான் எழுந்திருப்பதற்கு எனக்கு ஆரோக்கியத்தை உடலுக்கு தந்தாயே, அப்படிப்பட்ட உணர்ச்சியே எல்லா போலும் என்று நபி அவர்கள் துஆ செய்வார்கள். ஒவ்வொரு நாளும் காலை எழுந்தவுடன் எனக்கு உடலில் ஆரோக்கியத்தை தந்தாயே என்பதற்காக நபி அவர்கள் துஆ செய்யக்கூடியவர்களாக இருந்திருக்கிறார்கள். எனவே கண்ணியமான சகோதரர்களே, பெரியவர்களே, உடன்பிறப்புகளே, இன்று இந்த உடல் ஆரோக்கியத்தை இல்லாமலாக்குவதற்காக பல வகையான செயற்திட்டங்கள் இன்று உலகத்தில் அறிமுகப்படுத்தப்பட்டுக் கொண்டிருக்கின்றன. நாம் மிக தெளிவாக இருக்க வேண்டும். இன்று இவைகளை கண்ணியமான சகோதரர்களே, இவைகளை இந்த பழக்கங்களை உருவாக்குவதற்காக இந்த யூதர்கள் தேர்ந்தெடுத்த நாடுகள் எழுதலையும் கண்ணியமான சகோதரர்களே, பயங்கரமாக சிந்திக்க வேண்டிய விஷயம் என்னென்றால், அதில் மிக விசேஷமாக பாகிஸ்தான், ஆப்கானிஸ்தான், ஈரான், சிங்கப்பூர் போன்ற நாடுகள் இதற்கு பேர் வைத்திருக்கிறார்கள், கோல்டன் நெட்வொர்க் என்று பெயர் வைத்திருக்கிறார்கள். இந்த நாடுகளில் உற்பத்தி செய்வதற்காக மிகவும் கண்ணியமான சகோதரர்களை பெரியவர்களே, மிகவும் பணங்கள் செலவழிக்கப்பட்டு அந்த நாடுகளிலே தான் இவைகள் உருவாக்கப்படுகின்றன. எத்தனையோ ஐரோப்பிய நாடுகள் இருக்கின்றன, அந்த நாடுகள் இவைகள் உற்பத்தி செய்யப்படுவதில்லை. இந்தியா, பாகிஸ்தான், விசேஷமாக ஆப்கானிஸ்தான், பாகிஸ்தான் இவைகளை இன்று அந்த இவைகளை உற்பத்திக்குரிய இடங்களாக மாற்றி அவைகளுக்கு பெயர் வைத்து உலக சந்தையிலே இந்த நாடுகள் முன்னேறுவதற்காக காசு பணம் வேணுமா உங்களுக்கு, அந்த காசு பணத்தை காட்டி இப்படிப்பட்ட மோசமான விஷயங்களை முஸ்லிம் நாடுகளிலே செய்து இந்த உலகத்திலே முஸ்லிம்களை அழித்துக் கொண்டிருக்கிறார்கள். கண்ணியமான சகோதரர்களே, பெரியவர்களே, உடன்பிறப்புகளே, இந்த அடிப்படையில் நாங்கள் மிக தூர நோக்கோடு, சிந்தனையோடு செயல்பட வேண்டும். எங்களுடைய வீட்டு சூழலை நாங்கள் பாதுகாத்துக் கொள்ள வேண்டும். யாருக்காவது நோய் வருகிறதா, அங்க நூல் கட்ட போறது, இங்க ஓதி பார்க்க போறது, கண்ணியமான சோதரர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வழிகாட்டியிருக்கிறார்களா, அந்த முறையை செய்துவிட்டு முறையாக நாங்கள் வைத்தியம் செய்ய பழக வேண்டும். சில போதும் அல்லாஹ் நாடினது நடக்கும் என்று ஒருவர் அப்படியே இருந்து மௌத்தா போனால் அது தற்கொலைக்கு சமம் என்பதை நாங்கள் மறந்துவிடக் கூடாது. எல்லா வசதி வாய்ப்புகளும் இந்த உலகத்திலே காட்டப்பட்டிருக்கின்றன. ஆகமான ஷிர்க் இல்லாத, அல்லாஹ்வுக்கு மாற்றம் செய்யாத என்னென்ன வைத்திய முறைகள் இருக்கிறதோ, உங்களுக்கு சந்தேகம் வந்தால் உலமாக்களத்திலே அணுகி டாக்டருடைய பெயரையும் சிகிச்சை முறையும் சொல்லி கேளுங்கள். சந்தேகம் வந்தால் இது கூடுமா கூடாதா என்று. எத்தனையோ வைத்திய முறைகள் இந்த உலகத்திலே இருக்கின்றன. சிலர் ஈமானை பற்றி தெரியாதவர்கள், ஈமானை பற்றி அறியாதவர்கள், இஸ்லாத்தை பற்றி தெரியாதவர்கள், நாடினது நடக்கும், அல்லாஹ் நாடினது நடக்கும் தான், ஆனால் நபி அவர்கள் சிகிச்சை செய்யும் சதாவு வருவாக்கும், உங்களுடைய நோயாளிகளுக்கு நீங்கள் வைத்தியம் செய்யுங்கள் என்றார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். நோய் வந்துவிட்டால் கண்ணியமான சகோதரர்களே, மடத்தனமான பேச்சுக்களை விட்டுவிட்டு முறையாக திரும்ப திரும்ப சொல்கிறேன், உங்களுக்கு ஏதாவது ஒரு வைத்தியத்திலே சந்தேகம் இருக்கிறதா? உலமாக்கள் தாராளமாக இருக்கிறார்கள். உங்களுடைய ஊரிலே, உங்களுடைய பிரதேசத்திலே, கொழும்பிலே தாராளமாக உலமாக்கி இருக்கிறார்கள். போய் சொல்லி கேட்கலாம், இந்த முறை இந்த டாக்டர் சொல்லுகிறார், இது வெட்டணுமா, குத்தணுமா, பிடிக்கணுமா, இது முறையை செய்யணுமா, ஆலோசனை கேட்டு அதற்குரிய வைத்தியத்தை செய்வதுதான் புத்திசாலித்தனமாக இருக்கிறதே தவிர, எத்தனையோ பேர்கள் சில சில பேச்சுக்களை மடத்தனமாக கேட்டு உயிருக்கு ஆபத்து விளைக்கக்கூடிய அளவுக்கு வந்திருக்கிறார்கள் என்று. எனவே இஸ்லாம் வைத்தியம் செய்ய சொல்லி இருக்கிறது. உடனே ஒரு நோய் வந்திருக்கிறதா, அந்த நோயை நாங்கள் நோயை பாதுகாப்பதற்கு, நோயை விட்டு நீங்கள் பாதுகாத்துக் கொள்வதற்காக அத்தனை வேலைகளையும் நாங்கள் செய்ய வேண்டும், சிகிச்சைகளை செய்ய வேண்டும். இஸ்லாம் இதனை தான் எங்களுக்கு சொல்லி காட்டிக் கொண்டிருக்கிறது. எனவே கண்ணியமான சகோதரர்களே, பெரியவர்களே, என் உடன்பிறப்புகளில் உடல் ஆரோக்கியம் என்பது அல்லாஹ்வுடைய மிகப்பெரிய ஞானமாக இருக்கிறது. அதிகம் அதிகம் அல்லாஹ்வுக்கு நாங்கள் நன்றி செலுத்த வேண்டும். உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஒரு தடவை ஒரு பிரயாணம் செய்து கொண்டிருக்கிறார்கள். அவருடைய தோழர்களும் பின்னால் சென்று கொண்டிருக்கிறார்கள். ஒரு மனிதரை பார்க்கிறார்கள், உடல் எல்லாம் புண்ணாகி அழுக்காகி அவரிடத்திலே எந்த ஒரு நலவையும் பார்க்க முடியாது, எந்த ஒரு பாக்கியமும் ஞாபகம் அவர்களிடத்திலே இல்லை. மனிதர்கள் சொல்கிறார்கள், இந்த மனிதத்தில் ஏதாவது ஒரு அல்லாஹ்வுடைய ஞாபகம் இருக்குமா என்று அமீருல் முஃமினீன் அவரிடத்திலே கேட்ட பொழுது உமர் ரலியல்லாஹு அவர்கள் சொல்கிறார்கள், இந்த மனிதன் எந்த சிரமமும் இல்லாமல் சிறுநீர் கழிக்கிறாரா என்று கேட்டார்கள். ஆம், அவர் சிறுநீர் கழிக்கிறார். அவர்கள் சொல்கிறார்கள், இதை விட பெரிய பாக்கியம் எதுவாக இருக்க முடியும்? சகோதரர்களே, எந்த ஒரு சென்சர் சிஸ்டமும் இல்லை. நாங்கள் போய் குந்தியவுடன் சிறுநீர் வருகிறது, யாருக்காவது சொல்ல முடியுமா நான் ஒரு சிகிச்சை போடுகிறேன் என்று? புடிச்சு கொண்டிருப்பார், ஐயோ போகுது என்று. ஆனால் போகாது, குந்தி அந்த இடத்துக்கு சென்றால் தான் செல்கிறது. கழுத்தறையில் ஒரு சகோதரர், கண்ணியமான சகோதரர்களே, அவருக்கு ஒரு நோய் என்ன, தூங்கினால் கண் கொத்து படுவதில்லை. தூங்கினா எப்படி தூங்கும், பாரஸ் எப்படி தூங்குறீங்க, கண்கள் திறந்தா இல்லையே பயங்கரமாய் ராவு பாண்டமணிக்கு தொடர்ந்து கொண்டீங்க எப்படி இருக்கும்? வீட்டிலே பயப்படுகிறார்கள், தூங்கினா கண் கொத்துப்படுவதில்லை, கண் கொத்துவதில்லை, ஆனா தூக்கம் கண் திறந்திருக்கிறது. இதுவரைக்கும் எத்தனையோ கோடி ரூபாய்கள் செலவு செய்திருக்க, வசதியானவர் செலவு செய்திருக்கிறார், தூங்கும் பொழுது அந்த கண்ணை இன்னும் மூட முடியவில்லை. எவ்வளவு பெரிய ஞாபகத்தவர்களே, எவ்வளவு பெரிய ஞாபக. ஒவ்வொன்றாய் சிந்தித்து பார்க்கும் பொழுது நபியவர்கள் சொல்கிறார்கள், எனவே அதாவது நீங்கள் உங்களையே நீங்கள் யோசித்து பாருங்கள், நீங்கள் உங்களுடைய ஞாபகத்தை யோசித்து பாருங்கள், அல்லாஹ்வை புரிந்து கொள்வீர்கள், அல்லாஹ் உங்களுக்கு எவ்வளவு ஞாபகத்துக்களை தந்திருக்கிறான். கண்ணியமான சொல்லி விடிய விடிய பேசலாம், டைம் கிட்டவாகுது. இந்த கண்ணீரே, இந்த கண்ணார் இப்படி பார்வை பார்க்கும் பொழுது அந்த பின்ன கொத்தர் ஹாஜியார் சோப்பு சேர்த்து கொடுத்திருக்கிறார். என்னது இந்த எல்லோ கலர், இந்த ப்ளூ கலர். கண்ணியமான சகோதரர்களே, இது எவ்வளவு பெரிய ஞாபகம் என்பதை நானும் நீங்களும் சிந்திக்கவில்லை. அமெரிக்காவிலே இப்பொழுது ஒரு 6-7 வருடங்களுக்கு முன்னால் நினைக்கிறேன், இல்ல அதோட கூடுதலாக இருக்கும், நான் வாசித்த ஞாபகம் இருக்கிறது. ஒரு மனிதன் பார்ப்பதெல்லாம் வைத்தாக அல்லது பிளக்காக விளங்குகிறது. பிளக் அண்ட் வைட் தான் அவருக்கு அவட்ட பார்வை. இதை பார்த்தா கருப்புண்டுவாரு, எலோவை பார்த்தா வெள்ளண்டுவாரு, அவருக்கு மத்த கலர் ஒன்றும் விளங்குதில்லை. டெஸ்ட் பண்ணி பார்க்கிறார்கள், அவருடைய கலர் அன்பிலே ஒரு கோளாறு இருக்கிறது. நான் நீல கலரை நீல நிறத்தை பார்க்கும் பொழுது அது நீலம் என்று எனக்கு விளங்குவது அல்லாஹ்வுடைய எவ்வளவு பெரிய நியமம். சிவப்பை பார்க்கும் பொழுது அது சிவப்பாக எனக்கு விளங்குகிறது, அது அல்லாஹ்வுடைய எவ்வளவு பெரிய நியமம். கண்ணியமான சகோதரர்களே, பெரியவர்களே, இதை பற்றி எவ்வளவோ எழுதியிருக்கிறார்கள் இன்றைய வைத்தியர்கள், சயின்டிஸ்ட், எவ்வளவு பெரிய விஷயங்கள் எழுதியிருக்கிறார்கள். நாங்கள் ஒரு பார்வையை பார்க்கின்றோம், இப்படி ஒரு பார்வையை பார்த்தால் கண்ணியமான சகோதரர்களே, சில கேமராக்கள் இருக்கிற நவீன உலகத்திலே வந்திருக்கக்கூடிய கேமராக்கள் ஒரு நிமிடத்தில் சுமார் 60 அல்லது 70 போட்டோக்கள் தான் பிடிக்க முடியும், பவர்ஃபுல் கேமராக்கள். ஆனால் கண்ணியமான சகோதரர்களே, ஒரு நிமிடத்தில் இன்றைய வைத்தியர்கள் சொல்கிறார்கள், சாண்டி சொல்கிறார்கள், சுமார் 360 போட்டோக்களை இந்த கண்கள் பிடிக்கின்றன. போட்டோ பிடிச்ச அப்படியே ஒரு லப்பி பிடிங்க, இந்த லப்ல அப்படியே சேவாக இருக்கும். இந்த நீங்கள் என்ன இந்த இடத்திலே காண்கிறீர்கள், இன்னும் ஒரு 5 வருஷத்துக்கு பின்னால பெட்டால ரயில்வே ஸ்டேஷன்ல நீங்க என்ன பாக்குறீங்க, இவர் எங்கேயோ கண்ட யோசனைக்கு பள்ளிக்கு வந்தீங்க தானே என்று அவர் சொல்கிறார். நீங்க மேனுக்கு வந்தீங்கதான் எனக்கு ஞாபகம் இருக்குது என்று சொல்லும் பொழுது கண்ணியமான சோதர்களே, அவரை பார்க்கிறோம் எங்களுக்கு நினைவுக்கு வருகிறது, இவ்வளவுதான் எங்களுக்கு தெரியும். ஆனால் 5 வருஷங்களுக்கு பின்னால் நீங்கள் பார்க்கும் பொழுது 5 வருடங்கள் ஒரு நிமிடத்துக்கு 360 போட்டோக்களை பிடித்து வைத்தது இந்த லேப் உங்களுக்கு காட்டி இருக்கிறது. இங்கேயா 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 இவரா 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 எவ்வளவு சுருக்கா பட்டுச்சு உங்களுக்கு, அவ்வளவு பெரிய நியமத்தை பாக்கியங்கள் எல்லாம் இந்த கண்களுக்கெல்லாம் அசந்திருக்கிறார். ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு உரிமை இருக்கிறது. தூங்கக்கூடிய நேரத்திலே தூங்க வேண்டும், விழித்துக் கொண்டே இருக்கிறார் 3 நாள் 4 நாள் வியாபாரம் பிசி, தூக்கம் போகல கூடாது. அது அந்த உடல் ஆரோக்கியத்தை அந்த பார்வையை நாங்கள் பாதுகாக்க வேண்டும். கண்ணியமான சகோதரர்களே, பெரியவர்களே, முதல் பிறப்புகளே, உடல் உறுப்புகள் ஒவ்வொன்றையும் பற்றியும் இந்த காது அற்புதமானது. இந்த கண் பார்வை அற்புதமானது, இந்த இமைகள் அற்புதமானது, இந்த உதடுகள் அற்புதமானவைகள். ஒவ்வொன்றை பற்றியும் ஹாரோன் மெஹியா என்ற தென்னாப்பிரிக்காவை சேர்ந்த ஒரு அறிஞர், ஒரு ஆய்வாளர் எழுதியிருக்கிறார். சுபஹான் அல்லாஹ், அல்லாஹ் எவ்வளவு பெரியவன். ஒவ்வொருவரும் சிந்தித்து பார்க்க வேண்டிய, தெரிய வேண்டிய இவ்வளவு விஷயங்கள் அல்லாஹ் எவ்வளவு பெரிய பாக்கியங்களை அல்லாஹ் தந்திருக்கிறார். எனவே கண்ணியமான சகோதரர்களே, பெரியவர்களே, என் உடன்பிறப்புகளே, எனவே அல்லாஹ் தந்த உடல் ஆரோக்கியத்தை நாங்கள் பாதுகாக்க வேண்டும். அல்லாஹ்வுக்கு அதிகம் அதிகம் நாங்கள் நன்றி செலுத்த வேண்டும். எங்களுடைய உடல் ஹெல்த்துக்கு, எங்களுடைய உடல் ஆரோக்கியத்துக்கு ஏதாவது பாதகம் வரும் என்றிருந்தால் நாங்கள் அதனை தவிர்த்து கொள்ள வேண்டும். சிலர் சில தடுமலாய்க்கு ட்ரிங்க் கொண்டு குடிக்க போறாரு, அது மலையில நலைய போறாரு, அது நாங்கள் எங்களை பாதுகாத்துக் கொள்ள வேண்டும். ஏன் அல்லாஹ் அமானிதமாக இந்த உடல் ஆரோக்கியத்தை எங்களுக்கு தந்திருக்கிறார். இவைகள் எங்களுக்கு எங்களுடைய உடம்புக்கு ஒவ்வாது கூடாது என்று சொல்லப்பட்டிருக்கிறதோ அவைகளை விட்டு நாங்கள் தவிர்ந்து கொள்ள வேண்டும். இதுதான் அல்லாஹ் தந்த ஞானத்துக்கு நாங்கள் நன்றி செலுத்தக்கூடியதாக இருக்கிறது. அடுத்தபடியாக இந்த உடல் ஆரோக்கியத்தை நல்ல காரியங்கள் செலவழிக்க வேண்டும். அல்லாஹ் தன்னை தந்திருக்கிறான், நல்ல விஷயங்களை பார்க்க வேண்டும். தீய விஷயங்கள், பாவமான விஷயங்களை பார்க்கக்கூடாது, கேட்கக்கூடாது, நடக்கக்கூடாது, விழிக்கக்கூடாது. இஸ்லாம் எங்களுக்கு அழகாக வழிகாட்டி இருக்கிறது. எனவே கண்ணியமான சகோதரர்களே, பெரியவர்களே, உடன்பிறப்புகளே, அல்லாஹ் தந்த இந்த உடல் ஆரோக்கியத்தை நானும் நீங்களும் பாதுகாத்து அவனுடைய திருப்பருத்தத்தை அடைந்த மக்களாக எங்கள் அனைவரையும் ஆக்கியருவானாக. யாழா நாங்கள் சில பாவங்களை மன்னித்தருவாயாக, அறிந்து அறியாமலும் தெரிந்தும் தெரியாமலும் செய்த எல்லா பாவங்களையும் மன்னித்தருவாயாக. யா அல்லாஹ் ரப்பி ரஹ்மான், எங்களை கபூல் செய்து கொள்வாயாக. யா அல்லாஹ், எங்களை கபூல் செய்து கொள்வாயாக. யா அல்லாஹ், எங்களுடைய உடல் ஆரோக்கியத்தை பாதுகாத்தருவாயாக. யா அல்லாஹ் ரப்பி ரஹ்மானே, எத்தனையோ பேர் சொல்ல முடியாமல் எத்தனையோ ராசியமான நோய்களுக்கு உட்படுத்தப்பட்டிருக்கிறோம். யா அல்லாஹ், எல்லா நோய்களை விட்டு எங்களை பாதுகாத்தருவாயாக. எங்களுடைய மனை மக்களை பாதுகாத்தருவாயாக. யா அல்லாஹ், முஸ்லீம்களை பாதுகாத்தருவாயாக. யா அல்லாஹ், இவர்கள் எல்லாம் இஸ்லாத்தையும் முஸ்லீம்களை அழிக்க வேண்டும் என்று திட்டங்கள் தீட்டுகிறார்களோ அவர்களை விட்டும் யா அல்லாஹ், யா அல்லாஹ், அவருடைய திட்டங்களை விட்டும் எங்களை பாதுகாத்தருவாயாக. யா அல்லாஹ், எங்கள் உம்மத்தை பாதுகாத்தருவாயாக. மஸ்ஜித், மதரசாக்கள், பாதசாலைகள், இஸ்லாமிய தாவரங்களை பாதுகாத்தருவாயாக. இவர்கள் எல்லாம் இஸ்லாத்தையும் முஸ்லீம் அழிக்க வேண்டும் நினைக்கிறார்களோ யா அல்லாஹ், அவர்களுக்கு ஹிதாயத்தை நசீபாக்குவாயாக. அவர்கள் மூலமாக அந்த தீனை உலகத்திலே உயிர் பெற செய்வாயாக. யா அல்லாஹ், எங்களுடைய துஆக்களை நீ கபூல் செய்து கொள்வாயாக. பரிபூர்ணமான உடல் ஆரோக்கியத்தோடு உன்னை வழங்கக்கூடிய பாக்கியத்தை, உனது ஞாபகத்துக்களுக்கு நன்றி செலுத்தக்கூடிய பாக்கியத்தை நம் அனைவருக்கும் தந்தல்வாயாக. வா ஆகிர் தஆவானா, அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.